சில பேர் நான் லேவியர் ஆகும் ஆரம்பிக்கும் போது அதை எடுக்காத அப்படின்னு எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னு இப்போ எனக்கு தெரியுது. ஏன்னா அங்கே தொட்டு இங்கே தொட்டுன்ற மாதிரி இந்த லேவியர் ஆமத்தில் ஆண்டவர் வந்து நம்ம பிறப்பை தொட்டார், நம்ம வீட்டை தொட்டார், குஷ்டரோகம் வீட்டுக்கு வந்துச்சு, நம்ம துணியை தொட்டார், நம்ம உடம்பை தொட்டார். இப்போது நம்மெல்லாம் பேச முடியாத காரியங்களை குறித்த காரியங்களை தொட்டு நமக்கு அவருடைய சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவான ப்ரைவேட்டான டாபிக் இது. வந்து ஒரு இன பெருக்கம் உறுப்புகள், செக்ஷுவல் ஆர்கன்ஸில் ஏற்படுகிற டிஸ்சார்ஜ், பாடிலி டிஸ்சார்ஜ் அப்படின்னு, சரீர கசிவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற ஒரு காரியம். இதை பார்த்த உடனே நமக்கு ஆ என்ன இது இது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சங்கடம் ஏற்படுகிறது. ஒரு ஏன் நம்ம இன்னைக்கு ஏன்டா சர்ச்சுக்கு வந்தோம் அப்படின்னு கூட ஒரு வேளை உங்களுக்கு ஏற்படுற அளவுக்கு அந்த டாபிக் இருக்குது, அந்த சாப்டர் இருக்குது. அதுவும் குடும்பத்தோடு, அதோ பிள்ளைகளோடு உட்காந்து இதை பேசலாமா, இது பப்ளிக்காக ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு காரியமா ஒரு சர்ச்சாக. சில பேருக்கு ஒருவேளை கோபம் வந்துடும், என்னை கல் எறிய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இது ஆண்டவருடைய வார்த்தை, அதை நம்ம பார்க்க வேண்டியது. நான் எனக்கும் ஆரம்பத்தில் இதை இப்படி ப்ரீச் பண்ணணுமா, எப்படியோ இளைவராமத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், என்ன செய்யறது இந்த சாப்டரு, இது பப்ளிக்காக நம்ம ப்ரீச் பண்ணுறதுக்கு ஓகேவா, ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமான்னு நினச்சா நம்ம தான் ஸ்கிப் பண்ணுற பழக்கம் இல்லை. ஸ்கிப் பண்ணால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அது தவறான ஒரு செய்தியை நம்ம அனுப்புகிறோம். அநேக பேர் இந்த சாப்டர் பைபிளில் இருக்குன்னு கூட வெக்கப்படுகிறதாக சில கமெண்டேட்டர்ஸ் கூட எழுதி இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் நான் என்ன உணர்ந்தேன்னா, தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பரிசுத்தாவி இந்த சாப்டரை ஏவி பைபிளில் எழுதியிருந்தாருன்னா அதை நாம் படிக்க தான் வேணும் இல்லைங்களா. ஏன் நம்ம நம்புகிறோம், சும்மா வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல வேத வாக்கியமெல்லாம் தவறலைக்காதது, வேத வாக்கியம் ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தமானதுன்னு சொல்லிக்கிட்டு இல்லை, நம்ம ப்ராக்டிஸில், நம்ம ப்ரீச்சிங்கில் அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அதை ஸ்கிப் பண்ணி இதை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்முடைய வசதிக்கு, நம்முடைய கூச்சத்தை தவிர்த்து கொள்வதற்கு இதை ஸ்கிப் பண்ணி விட்டோன்னா என்ன சொல்கிறோம், நம்ம வசதிக்கு வேதத்தை நம்ம படிச்சுக்கிறோம், அப்படி தானே, அது தப்பாக போகும். ஆகவே நான் வந்து அதை நம்பி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு என்னை நான் தைரியப்படுத்தி பிரசங்கம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் உங்களை தைரியப்படுத்திக்கிட்டு இது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை கேட்டு இதை பார்த்து நம்ம படிப்போம். நம்ம எப்போ பாரு பார்த்துருக்குறோம், வேதம் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் காரியங்களை பேசும்போது, விசேஷமாக இந்த செக்ஷுவல் காரியங்களை பேசும்போது உலகம் பேசுகிற மாதிரி பேசாமல் அதில் இருக்கிற காரியங்களை காண்பித்து நமக்கு பரிசுத்தமாக்குதலில் உந்த வளர செய்கிறதுக்கு தான் வேதம் பேசுது. வேதத்துடைய பார்வையே அப்படித்தான். இந்த பகுதிகளை நாம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இந்த பகுதிகள்லாம் பேசாமல் போனோன்னா நம்மளும் சரி நம்ம பிள்ளைகளும் சரி முக்கியமான இந்த ஏரியாவில் பயங்கரமான தவறான எண்ணங்களோடு இருப்பாங்க, தவறான பாவங்களை செய்வார்கள். ஆண்டவர் இந்த பகுதியை பற்றி பேசி நமக்கு என்னவோ சொல்கிறாரு, நான் வெறும் நீ சர்ச்சில் வந்து நாடகம் போடுறதை பற்றி, சர்ச்சில் ஒழுங்காக வர்றதை பற்றி, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறியா, ஒழுங்காக பைபிள் படிக்கிறியான்றதை பற்றி மாத்திரம் நான் அக்கறையா இல்லை, யாரும் இல்லாத போட்டு தனிப்பட்ட நேரத்தில் உன் பெட்ரூமில் என்ன பண்ணுறேன் நான் அதையும் குறித்து ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன், அதையும் நான் பார்க்குறவராக இருக்கிறேன், அதுவும் உன் பரிசுத்தத்தில் ஒரு பங்காக இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு காட்டுறாரு. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை நீதி தீர்க்கணுமே தவிர நம்ம தேவனுடைய வார்த்தையை நீதி தீர்த்து இது செட் ஆகாது அது செட் ஆகாதுன்னு தள்ளுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இது கடவுளுடைய வார்த்தை, இது கடவுளை விட நம்ம ஞானிகள் என்று தள்ளணும்னா அதனோட விளைவுகளை நாம் சந்திக்கத்தான் வேணும் இல்லைங்களா. சில நேரங்களில் நம்ம வளர்த்த விதம் ஒரு சென்சிட்டிவாக, ஒரு பழைய கால அந்த விக்டோரியன் இதில் வந்து அப்படிலாம் ரொம்ப ஒரு இதெல்லாம் பேசிக்க மாட்டாங்க, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படி இருப்பாங்க. ஆனால் அது அதனால் நமக்கு சென்சிட்டிவ்னஸ் ஏற்படுத்தலாம். ஆனால் அதனால் இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கிறத மக்கள் பேசுகிறாங்க. ஏன்னா வேதம் வந்து நம்முடைய உடம்பையும் அதனோட இதுவும் ஃப்ராங்காக பேசுது. அது ஒரு வல்கரா, ஒரு அசிங்கமா, ஒரு கீழ்த்தரமா, கேவலமான வார்த்தைக்கு போற உடறத்துக்கு வாதி பேசுறது இல்லை வேதம். பாருங்களேன், நம்ம சமுதாயத்துல பல பிரச்சனைகள் இன்னைக்கெல்லாம் ரொம்ப உணர்றாங்க. அப்படியே ரொம்ப இதா வெளியில வண்டி இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு இருந்ததுனால பிள்ளைகள் எத்தனை கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் இப்ப தெரியுது. முக்கியமாக செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்லலாம் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், சின்னதில் எங்கே தொடணும், எங்கே தொடக்கூடாது, என்ன இருக்கணும், இதெல்லாம் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது சரியா தெரியாத போது என்ன ஆகுது, அதுங்களும் தங்களுடைய உடம்பு மாற்றங்களை, தங்கள் உடம்புல ஏற்படுகிற மாற்றங்களை அதுங்க சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகுறதில்ல. அதில் அதில் நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் புரிஞ்சுக்க ஆகுறதில்ல. அதுங்களுக்கு பல கேள்விகள் ஏற்படுகிறது. பேரண்ட்ஸும் நம்ம ஒன்றும் அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்க தவறான விதங்களில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இல்லைங்களா மீடியாலேயும் இன்டர்நெட்லேயும் அங்கேயும் இங்கேயும் தவறானது தான் படிச்சுக்கிட்டு தவறான விபரீதங்கள், தப்பான ஐடியாஸ் வரும்போது தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்து அதனால் பயங்கர விளைவுகள் வர்றதை பார்க்கலாம். ஆகவே நம்ம காலக்கட்டத்தில் ரொம்ப முக்கியமாக ஏஜ் ஆஃப் செக்ஷுவல் பர்வர்ஷன்னுவாங்க, அதாவது செக்ஷுவலை பற்றி தவறான விபரீதமான காரியங்கள் நடக்கிற ஒரு காலகட்டம். போனோகிராஃபி எங்கே பார் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டம் இல்லைங்களா. இப்போலாம் நீங்கள் நம்மலாம் நினைக்கிற இங்கே ஒழுங்காக உட்காந்து பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கு, அதுங்களை இன்ஸ்டாகிராமில் பேசுகிற பேச்சுங்களை பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் பார்க்குற வீடியோஸை பாருங்கள். தவிர இதெல்லாம் ஏன் சிலதெல்லாம் அப்படியே ரொம்ப இதாக ரொம்ப இதாக பேசிக்கிறதும் பண்ணுறதும் காலேஜஸ்லாம் பேசுகிறதெல்லாம் பாருங்கள் நீங்கள், இங்கெல்லாம் ஒழுங்காக இருக்கிற மாதிரி. ஆகவே நம்ம வேதம் பேசுகிற ஃப்ராங்க்னஸோடு பேசி அவங்களுக்கு தெளிவை கொடுக்கலனா தவறான எண்ணங்கள், தவறான பழக்கங்கள், தவறான விபரீதங்களுக்கு வழிவகுக்கும். ஆகவே சின்ன பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு உங்களுக்கு சில காரியங்கள் புரியலனா தட்ஸ் ஃபைன், டோன்ட் வரி. கரெக்டான ஏஜ் வரும்போது உங்கள் பேரண்ட்ஸ் அதை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே ஓகே, இந்த பகுதியை நம்ம ஃபைனலாக ஸ்பிரிச்சுவலாக அப்ளை பண்ணும்போது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருந்தாலும் இந்த பகுதி ஆழமான சத்தியத்தில் நிறைஞ்ச ஒரு பகுதி. சில பழங்கள்லாம் பார்க்கறதுக்கு வெளியில் அசிங்கமாக இருக்கும், ஆனால் ருசி பார்த்தா பயங்கரம், அந்த மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது இந்த சாப்டர் பார்த்தா, ஆனால் பயங்கரமான ஆவிக்குரிய சத்தியம் நமக்கு விளக்கி கொடுக்கும். ஆகவே நான் இதை பேசும்போது இது வந்து எப்படின்னா நம்மளை உரைக்கிற அளவுக்கு இந்த சத்தியம் நமக்கு சொல்லி கொடுக்குது, நமக்கு உரைக்கிற அளவுக்கு அந்த சத்தியம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் என்னோடு கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டு எல்லாரும் எப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லி எந்திரிச்சு எந்திரிச்சு போயிடாமல் கொஞ்சம் நேரம் என்னுடைய பழசு கடைசி பயன்பாடை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள், ஏன்னா நம்ம எடிட் பண்ணி அதை மாற்றிக்கலாம், நானும் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இதை வந்து இப்போது இந்த லேவிய ராமத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம், இந்த 1-7 வரைக்கும் அந்த பர்சனல் சாக்ரிஃபைசஸ் இல்லைங்களா, 7-5 விதமான பலிகள் கொடுத்தாரு. கொடுத்துட்டு பிரத ஆசாரியர் ஊழியத்தை அபிஷேகம் பண்ணி ஆலயத்தை நிறுவி 8-10 வரைக்கும் 11-15 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, பரிசுத்தத்தை பற்றி கற்றுக் கொடுத்துட்டு வர்றார் இல்லைங்களா. எனக்கிட்ட பலி கொடுத்து என்னுடைய ஒப்புருவாகி என்னுடைய ஆலயத்தில் வந்து ஆராதனை செய்கிற மக்களே, உங்களுடைய பரிசுத்தம் ரொம்ப முக்கியம், அதை பற்றி தான் பல விதத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த பரிசுத்தினுடைய உணர்த்துதல் நமக்கு எப்போ தான் ஆரம்பிக்கும், பாவத்தின் உணர்த்துதல் இல்லாமல் பரிசுத்தம் வரவே வராது. பாவத்தின் அசுத்தம் அது எவ்வளோ அருவறுக்கத்தக்க காரியம் என்பதை தெரியும், அதுதான் அங்கே தான் ஆரம்பிக்குது பரிசுத்தம். சும்மா பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்கிறது இல்லை, பாவம் எவ்வளோ மோசம்னு நம்ம உணரும் போது அதை உணர்த்துவதற்குத்தான் பல விதங்களில் நமக்கு சொல்லி வந்தார். ஒரு நம்முடைய சீர்கேடை நம்முடைய பிறப்பை வைத்து சொல்லி கொடுத்தாரு. நம்முடைய நேட்டிவ் டிப்ராவிட்டி, நம்ம பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறோம், நம்மளை சுற்றி பாவத்தீட்டுகள் இருக்குதுன்னு ஆதாரத்தை வைத்து சொல்லி கொடுத்தாரு. நம்மளை எப்படி பாவம் நம்மளை ஆத்மாவை எப்படியெல்லாம் சீர்குலைக்கும்னு குஷ்டரோகத்தை வைத்து சொல்லி கொடுத்தாரு. இப்போது அந்த பாவம் வந்து எப்படி நம்மளை ஊறி கிடக்குது, நம்மளேருந்து நம்மளை அறியாமையே ஒரு ஆறு மாதிரி ஊற்றுது அப்படின்றத நம்முடைய சரீர கசிவினால் பாவத்தினுடைய கோரத்தை நமக்கு எடுத்து காட்ட போகிறார். இதெல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷன் தான் 16 அதிகாரத்துக்கு. ஏன், இந்த அசுத்தத்தை எல்லாம் உணர்ந்தவன் தான், இந்த கோரத்தை எல்லாம் உணர்ந்தவன் தான். 16வது அதிகாரம் ஒரு கிரேட் அதிகாரம் பைபிள்லிய, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுன்னு. இதெல்லாம் ஏன் அந்த அட்டோன்மெண்ட் ரொம்ப முக்கியம்? அந்த 16:16 சொல்றார், அந்த பிரதான ஆசாரியர் இஸ்ரவேல் மக்களுடைய அசுத்தத்திற்கும் தங்களுடைய அக்கிரமங்களுக்கும் பரிகாரம் செய்வார். அசுத்தமே தெரில, அக்கிரமுமே உணராத அவங்களுக்கு பரிகாரத்தினுடைய மகத்துவ மகிமை ஒருபோதும் தெரியாது. ஆகவே இதெல்லாம் உணர்த்திக்கிட்டு வர்றார் 5 அதிகாரம், அந்த 16வது அதிகாரத்துக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு. நம்மளை எவ்வளோ பாவிகள், கடவுள் எவ்வளோ பரிசுத்தர், அந்த தேவன் நமக்கு மத்தியில் நடமாடுவதற்கு எவ்வளோ கஷ்டம் அப்படி என்பதை நமக்கு உணர்த்தி வர்றார். இந்த பகுதியை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இது வந்து நான் சொன்ன மாதிரி இனப்பெருக்க உறுப்புகளிலிருந்து வருகிற கசிவைகளை பற்றி நமக்கு பேசுது. இது 3 தலைப்பில் இதை சாப்டரை டிவைட் பண்ணலாம். 32 அதிகாரங்கள், 1-16 வரைக்கும் ஆண்களுக்கு இருக்கிற சரீர கசிவு, பாடிலி டிஸ்சார்ஜை பற்றி பேசுது. அதில் பிரம்மியம் அப்படின்னு வருகிறது. 18 வந்து ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய அந்த கசிவை பற்றி பேசுகிறது. 19-30 வரைக்கும் பெண்களுக்கு ஏற்படுகிற பாடிலி டிஸ்சார்ஜை பற்றி பேசுகிறது. முதல்ல ஆண்களுக்கு ஏற்படுகிற கசிவை பற்றி, டிஸ்சார்ஜை பற்றி பேசும்போது 2 விதமான ஃப்ளோஸை பற்றி அது பேசுது. ஒன்று, ஒரு வியாதியினால் ஏற்படுகிறது. 1-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியினால் ஏற்படுகிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் ஒன்று தானாக இன்வாலண்டரியாக ஏற்படுகிற ஒரு பாடிலி டிஸ்சார்ஜ். பாருங்களேன், வியாதியினால் ஏற்படுகிறது வந்து 1-2 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவனுடைய பாடியிலிருந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஏற்பட்டுச்சுன்னா அது அசுத்தம், அது அவனை தீட்டுப்படுத்தும். அந்த கிரீக் டிரான்ஸ்லேஷன் அந்த டிஸ்சார்ஜுக்கு என்ன போட்டிருக்குன்னா கொனோரியா அப்படின்ற ஒரு வார்த்தை. நம்ம ஊர் கொனோரியான்றது இப்போ ஒரு வியாதியாகவே அதை எடுத்துருக்கிறாங்க. கொனோரியான்னு ஒரு வியாதி நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளுடைய உறுப்புகளில் நம்ம அனாவசியமாக ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம விளையாடணுன்னா ஏற்படுகிற ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அது ஏற்படுகிற ஒரு டிசீஸு. அது திருமணத்திற்கு முன்பதாக அவசரப்பட்டு செய்கிறதோ, திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு வெளியில் செய்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ்ன்ற வியாதியை மனிதர்களுக்கு ஆண்களுக்கு கொண்டு வருது. இது அதை பற்றி தான் அது பேசுது. ஓகே, ரோமர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 1:24 இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தகாத சரீரங்களை அவமானப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு கொனோரியா மாதிரி ஒரு வியாதியினால் வருகிற டிஸ்சார்ஜ் வந்து அங்கே என்ன சொல்லுதுன்னா தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்றார். அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இப்போல்லாம் போனோகிராஃபி எல்லாம் வர்றதுனால, பல ஆபாச காட்சிகள்லாம் பார்க்கறதுனால இச்சைகள் வளர்ந்து அது என்ன ஆகுதுன்னா அந்த அசுத்தத்துக்கே அவங்க ஒப்பு கொடுத்துடும்போது கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க போகிறதுனால அவங்க உடம்புல தேவன் அனுப்புகிற ஒரு தண்டனையாக இந்த ரோமர் 2 நமக்கு சொல்லுது. பாருங்களேன், இது நிமித்தம் அவர்கள் தேவன் அவர்களை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28-27 படிங்க.
இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள்.
தங்கள் தப்பிதங்களுக்கு ஒருவரோடொருவர் விரக தாபங்கள் பொங்கி, இதான் லஸ்ட்ல அதிகமான இச்சைகள்ல பொங்கி தாங்க முடியாம தங்க உறுப்புகளை, அந்த இச்சைகள் ஆகும்போது தங்க உறுப்புகளை கெடுத்துக்கிட்டு இயற்கையா அந்த உறுப்புகளை ஆண்டவர் எப்படி படைத்திருந்தாரோ அந்தபடி அதை பயன்படுத்த மறுத்து இந்த மாதிரி அனாவசியமான உணர்ச்சிகளுக்கு போய் அவர் அங்க பத்தி ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தி பேசுறாரு. இன்னொரு சுயப்புணர்ச்சி மாஸ்டர்பேஷனை பத்தி வருது. இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு என்ன ஆச்சா, தங்கள் தப்பிதத்தினாலே தங்களுக்கு பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். அந்த உடம்புலயே அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைச்சிச்சு, ஆண்டவர் கொடுத்தார். அப்படி வந்து வருகிற ஒரு வியாதி, அப்படி வருகிற ஒரு வியாதிகள்ல தான் கொனோரியா ஒரு வியாதி, ஒரு கொனோரியா வியாதி. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறத நீங்க பார்க்கலாம் காலேஜ்ல ஸ்கூல்ல, ஏய் செக்ஸ் இஸ் ஃபன், செக்ஸ் ஆர்கன்ஸ் ஃபன் வாலிப காலத்துல, ஏன்னா ஏய் அதெல்லாம் நம்ம இப்பெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, அப்பெல்லாம் நமக்கு 15 வயசுலலாம் ஒண்ணுமே தெரியாது. இப்பெல்லாம் எல்லாம் 10 வயசுல 8 வயசுல எல்லாம் மீடியாலாம் இருக்கிறதுனால தப்பான காரியங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறது. அந்த ஃப்ரெண்ட்ஸை வேற கூடலாம் இருந்துக்கிட்டு மக்களை தலையெல்லாம் கெடுக்கிறது, என்ன ஆகுது, கடவுள் இப்பேற்பட்ட தண்டனைய ஜட்ஜ்மெண்ட்டை அவங்களுடைய ரகசிய பாகங்கள் அனுப்புவார்ன்ற ஐடியாவே மக்களுக்கு இல்லை. நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தின உறுப்புகளை அவர் விருப்பத்தின்படி அதை அனுபவிக்கலைன்னா அதுக்கு தண்டனை பயங்கரமாக வரும். அது யாருக்கும் வெளியே தெரியாது, இட் இஸ் டிசீஸ்ட் இல்லையா, அது ஒரு இன்ஃபெக்ஷன்னால இந்த மனிதனுக்கு கண்டினியூஸாக நடக்குது. பாருங்களேன் அடுத்ததாக 4-12 வரைக்கும் என்ன சொல்லுது, அப்படி இருக்கிறவன் வந்து யோசிச்சு பாருங்க, 4-12 வரைக்கும் படிச்சிங்கன்னா அவன் படுக்கிற பெட்டு அசுத்தம், அப்படிப்பட்ட ஒரு வியாதி பிடிச்சவன், அவன் தொடுறதெல்லாம் அசுத்தம், அவன் பெட்டு படுக்கும்போது அதை வாஷ் பண்ணணும், டெய்லி கழுவணும், அவன் எதில் உட்காடுறானோ அது அசுத்தம், அவன் வந்து யாரையாவது தொட்டானா அவங்க அசுத்தம், என்ன சொல்றது, இது தொடர்ந்து சொல்லிட்டே போறாரு. அவன் எதுலையாவது உக்காந்தானா ஒரு பைக்லயோ ஒரு சோஃபாலையோ இல்லை ஒரு ஒரு பைக் இல்லை அந்த காலில் சாண்டில் குதிரை மேலே உக்காந்தானா அந்த குதிரை அசுத்தம், அவன் தொடுறதெல்லாம் அசுத்தம், அவன் மேலே யாராவது அவன் துப்புனானா அவங்க அசுத்தம். படிச்சுட்டே போகலாம், நீங்க சொல்லிட்டே போறாரு இப்படிப்பட்டவன் என்ன ஒரு அசுத்தம்னு. கடவுளுடைய இது வாங்கினவன் பாருங்களா, அவன் பெட்டு சேரு அவன் தொடுறது, அவனை யாராவது தொடுறது, அவனுடைய சலைவா எல்லாமே அசுத்தம், தீட்டுப்பட்டவன், அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். காலையில் அவனை தொடுறவங்கெல்லாம் காலையில் வரைக்கும் இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங், இவனை வந்து தள்ளி வைக்க சொல்லலை, குஷ்டரோகி மாதிரி. அதனோட அடையாளத்தை பார்க்குறோம், அதனோட பரவுற தன்மையை பார்க்கணும், மூணாவது அதனோட சுத்திகரிப்பை பார்க்குறோம். 13-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷியஸ் வந்து இது வந்து இது குஷ்டரோகமாக இது சரிப்படுத்த முடியாது, ஆனால் ஒருவேளை அற்புத விதமாக இது சரியாயிருச்சுன்னா அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறார். என்ன நடக்குது, அந்த 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனை சுத்திகரிக்கும் போது அவன் 7 நாள் காத்திருந்து, ஓகே 7 நாள் ஏன், அது உண்மையாகவே அவன் வியாதி சரியாயிருச்சான்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவன் கிளீனாக கழுவி அவன் துளியங்கள்லாம் கழுவி 8வது நாளில் அவன் 2 புறாக்களை கொண்டு வந்து, ஒன்று பாவ நிவர்த்தி பலி, இன்னொன்று சர்வாங்க தகன பலியாக கொடுத்துட்டு அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். பாருங்களேன் அதுதான் ஒரு ஆணுக்கு வியாதினால் வருகிற பாடிலி டிஸ்சார்ஜ், இந்த குனோரியான்றது. அடுத்ததாக அவனுக்கு தானாக வருகிற டிஸ்சார்ஜை பற்றி பேசுது. இது பார்த்தீங்கன்னா அது கிளியராகவே இங்கிலீஷில் எமிஷன் ஆஃப் சீமன் போட்டிருக்கு. அது நடக்கும்போது வாஷ் அவனை வாஷ் பண்ணி சாயந்தரம் வரைக்கும் அவன் அசுத்தமாக இருப்பான், அவனுடைய துணி அவனுடைய எதில் அது இருந்தாலும் அது எல்லாமே கழுவப்படணும், அது அசுத்தம். இது வியாதியை குறித்த ஒரு காரியம் இல்லை, இது ஒரு உடலுறவு கொண்டதுனால ஏற்படுறது இல்லை, இது வந்து ஒரு இயற்கைக்கு விரோதமாக அந்த வியாதிக்கு போறதுக்கு முன்னாடி ஏற்படுகிற பழக்கங்கள், திருமணத்துக்கு வெளியிலயோ இல்ல அந்த உறுப்புகள்ல விளையாடுறதுலயோ இருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச். இதை பார்த்தீங்கன்னா இது வியாதியினால ஏற்படுறது இல்லை, தானா இரவு நேரங்கள்ல ஏற்படுறது, கட்டுப்படுத்தாத சிந்தனைகள், கட்டுப்படுத்தாத இச்சைகள், ஒரு ஃபேண்டசின்னு வாங்க கனவுகள், தவறான எண்ணங்கள், மாஸ்டர்பேஷன்ஸ்னால ஏற்படுகிற ஒரு காரியம். பாஸ்டர் எங்களை ஏன் அந்த பிசாசுகள் கேட்ட மாதிரி நாங்கள் சர்ச்சில் தானே இருக்கிறோம், உமக்கும் எனக்கும் என்ன, ஏன் எங்களை இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்தால், இது கடவுளுடைய வார்த்தை, அதை தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது அவர் பேசுகிறாருன்னா நம்ம பேசாமல் இருக்க முடியாது. கடவுள் அதை பற்றி பேசுகிறாரு, என்ன காட்டுறாரு, அதை பற்றி நான் கவனிக்கிறேன், அதை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன். தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிற தேவன் இதெல்லாம் கவனிக்காம இருக்கிறாருன்னு நினைக்காத. இயற்கைக்கு விரோதமா செய்கிற இது வந்து ஆண் பெண் உறவுகளை இருக்கிற ஒரு காரியம், கடவுள் அதை பத்தி அக்கறையா இருக்கிறார். எந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறாருன்னா உகாம 23 பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட செய்கிறவங்க அந்த பாளையத்துக்கு வெளியே அனுப்பப்பட்டு அந்த பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது. அவன் குளித்து சுத்திகரிக்கப்பட்டு அவன் கடங்கள்லாம் செஞ்ச பிறகு அவன் தீட்டுப்பட்டவன், அசுத்தப்பட்டவன். அவனை வெளியே வரட்டுங்க, அவன் வெளியில் பாளையத்து பரிசுத்த பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பல விதங்களில் நடக்கலாம். இது இன்வாலண்டரியாக நடக்கிறது, தங்களை அறியாமல் ஒரு செமி கான்சியஸ் ஸ்டேட்லேயும் தூங்குற நேரத்துலேயும் நடக்கலாம். ஆனாலும் அதுக்கு அவன்தான் பொறுப்புன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு அவன்தான் பொறுப்பு, அதுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை, ஆனால் அவனை வெளியில் வைக்கணும். இது முடித்த பிறகு மேல் டிஸ்சார்ஜஸ் முடிஞ்ச பிறகு ஆண் பெண் உறவுல பற்றி 18வது வசனத்தில் பேசுது. அதுலேயும் அது ஏற்படும் போது அவர்கள் தங்களை சுத்திகரித்து கழுவிக்கொண்டு அதில் வரணும் அப்படின்னு பேசப்படுது. இது முடிஞ்ச பிறகு பெண்ணுடைய காரியங்கள் 19-30 வரைக்கும் பெண்ணுடைய பாடிலி டிஸ்சார்ஜ், ரெண்டு விதமான டிஸ்சார்ஜ். அதே மாதிரி முதல்ல வந்து 19-24 வரைக்கும் நார்மலாக ஏற்படுகிற மந்த்லி சைக்கிள்ஸ் பெண்களுக்கு ஏற்படுகிறத பற்றி பேசுது. அது ஏற்படும் போது அவங்க 7 நாள் அவங்க வந்து அவங்க எதில் உட்காடுறாங்களோ, அவங்க படுக்கிறாங்களோ, அவங்க அது எல்லாமே யாரும் அவங்கள தொடக்கூடாது, அவங்க தனியாக வைக்கப்படணும், அவங்ககிட்ட எந்த காண்டாக்டும் இருக்கக்கூடாது. ஐயோ இதெல்லாம் அப்சல்யூட்லி இம்பாசிபிள் அப்படின்னு நமக்கு இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அந்த பழைய உடன்படிக்கையில் இந்த கால ரூல்ஸ் எல்லாம் அவர் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இப்போ அப்ளை ஆகாமல் இருக்கலாம். ஆனால் சுத்திகரிப்பாக ஒரு வேக்சினேஷன் இல்லாமல், மெடிசினல் ஃபெசிலிட்டி இல்லாமல், அதிகமான இன்ஃபெக்ஷன் இருந்த காலங்களில் இது ரொம்ப பிரயோஜனமாக, ரொம்ப சுகாதாரமான ஒரு காரியம். கடவுள் வந்து ஒரு கால, நம்ம நினைக்கணும் கடவுள் ஒரு பிரத்யேகமான காலத்தில் பிரத்யேகமான மக்களுக்கு அந்த கலாச்சாரத்தில் இது கொடுத்துக்கிட்டு இருந்தார், அது அவங்களுடைய நல்லதுக்கு. அதெல்லாம் சடங்காக நமக்கு இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ 20 பெண்களுக்கு அதை சொல்லி முடித்து 25-30 வரைக்கும் பெண்களுக்கு ஒரு வியாதியினால் ஏற்படுகிற பாடிலி டிஸ்சார்ஜை பற்றி பேசுகிறார். 25வது வசனம் ஒரு பெண் வந்து அந்த படிங்களா 25,
ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவருடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்தை மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலக்கத்தின் நாட்கள் இருந்தது போல.
சரி, இதுல பாத்தீங்கன்னா இது நார்மல் மெனஸ்ட்ரல் பீரியட் இல்லாம கண்டினியூஸா இருந்தா ஒரு வியாதியினால ஏற்பட்டா இது ஒரு பெரிய பிரச்சனை. இதே பிரச்சனை ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சுவிசேஷத்துல ஒரு பெண்ணை பார்க்கிறோம். Mark 5:25 25வது வசனத்தில் ஒரு பெண்ணுக்கு ஹேமரேஜ்னுவாங்க இங்கிலீஷில், 12 வருஷம். யோசிச்சு பாருங்க, பல நாட்கள் தான் அந்த கொடுமையை அவ தாங்கி பல டாக்டர்ஸ் கிட்ட அவ போய் பார்த்தா, அவகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து செலவு பண்ணி பார்த்தா, ஆனால் அது நிற்கவே இல்லை, அது நிற்கவே இல்லை. பல நாள் அதை யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணாத போது, அவ நிலைமை ரொம்ப வேஸ்டாக போகும்போது இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அந்த கூட்டத்தில் அவள் எப்படி வர முடியும், யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்கிறார், அந்த போட்டிருக்கிறார், அந்த பெண்ணை யாரும் தொடக்கூடாது, அந்த பெண்ணு எங்கள் கூட்டத்தில் வரக்கூடாது, அதை தீட்டா தனியாக வைக்கணும். ஆனால் அந்த பெண்ணு எப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டத்திலே வர முடியாது. அதான் ஒரு ஆணாக இருக்கிற இயேசுகிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொல்லி, அந்த காலத்தில் அது ரொம்ப தீட்டா வைப்பாங்களே, ஒரு யூதனாக எப்படி அவள் போய் சொல்லுவா. அவளுக்கு என்ன ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, நான் போய் அவருடைய துணியாத அந்த முனைய வஸ்திரத்தை தொட்டேன்னா போதும், எனக்கு சுகமாயிடும்னு சொல்லி அவ வரா. வந்து எப்படியோ தொட்டுறா, தொட்ட உடனே உடனே அவ நல்லாயிடுறா. அது நமக்கு தெரியும். அது நல்லா ஆன பிறகு உடனே ஆண்டவர் தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை பார்த்து, யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறாரு. அவர் தெரியும் யார் தொட்டதுன்னு. கேட்கும்போது அப்ப நடுநடுங்கிட்டு, ஐயோ எனக்கு ஏதாவது சாபம் கொடுத்துட போறாருன்னு வரா. வந்த உடனே, மகளே பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு அதை பார்க்கிறோம். அதான் அந்த ப்ராப்ளம் இங்க, இந்த ஹேமரேஜ் ஆஃப் த உமன், அந்த காலத்தில் எவ்வளோ அந்த கொடுமையா இருக்கும் அந்த பெண்ணுக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் லேவியராமோ 15 பார்க்கிறோம். அவ அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இவன் வியாதியோடு சுத்திகரிக்கப்பட்டான் பாருங்க, ஆணு அதே மாதிரி சடங்கு செய்யணும். 7 நாள் காத்திருந்து தன்னை எல்லாம் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 புறாக்களை கொண்டு வந்து பாவ நிவர்த்தி பலி தகன பலியை கொடுத்து சுத்திகரிக்கப்படுகிறாள். 8வது நாள்னு திருப்பியும் வருது பாருங்க, அந்த தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸை பார்க்குறோம். ஆகவே இந்த 3 தலைப்பில் ரெண்டு ஆணுக்கு இருந்த ரெண்டு பிரச்சனைகள், ஆண் பெண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைய, ரெண்டு ரெண்டு பெண்ணுகளுக்கு இருந்த ரெண்டு பிரச்சனையை, இதெல்லாம் பாடிலி டிஸ்சார்ஜ் சாப்டர். அப்பாடா முடிச்சிட்டேன். என்னங்க இது நான்சென்ஸ், இதெல்லாம் என்ன ரிச்சுவல்ஸ், இதெல்லாம் என்னத்தை நான் ஃபாலோ பண்ணுறது, நான் பண்ண மாட்டேன் போங்க அப்படின்னு அந்த காலத்தில் யூதன் யாராவது சொல்லியிருந்தா, ஒருவேளை நீ சொல்லியிருந்தா என்ன நடக்கும்? 31 அவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவிலே இருக்கிற எவனுடைய வஸ்திரத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டினால் சாகாதபடிக்கு. நீ எல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம வந்து ஆலயத்தில் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தான்னு வைய, தோலை உரிச்சிருவேன்னு சொல்லலை, கால் கையை உடச்சிருவேன்னு சொல்லலை, சாவடிச்சிருவான் இருக்கிறார். அவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கிறார் அந்த ரூலை பாருங்களேன். அப்படி கொடுத்த ஒரு டெத் வார்னிங் கொடுத்துருக்கிறார், நாகா பபியு மாதிரி வார்னிங் இல்லைங்களா. நீ வந்து ஆசாரியனா வந்து என்னை ஆராதிக்கிற மாதிரி நீ ஆராதிக்காத போது உனக்கு மரணம் வரும். தீட்டோடு என்ன வந்து ஆராதிச்சாலும் உனக்கு மரணம் வரலாம். உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளரும் நித்திரையும் அடையலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? வரப்போற அந்த அந்த அட்டோன்மெண்ட் டேக்கு இவங்களெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு வர்றார். அதுதான் நம்முடைய விளக்கம். இந்த ரூல்ஸ் ஆஃப் செப்பரேஷன், இந்த பலிகள், அதெல்லாம் நமக்கு இல்லை தான் இன்னைக்கு. ரெண்டு புறாலாம் நீங்கள் கொண்டு வர வேண்டியதில்லை. இந்த சுத்திகரிப்பான, இந்த பாடிலி கிளென்லினஸ், இந்த சுகாதார முறைகள், சானிட்டரி மெஷர்ஸ், ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு போனீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த இதுதான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஆச்சரியம், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து வேக்சினேஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாத ஒரு காலத்தில் வியாதிகள் பரவாத படிக்க அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அவர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்முடைய உறுப்புகள், ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து இந்த இஸ்ரவேல் ஜன நேச தேசத்தை காத்து கொள்ளணும். அந்த காலத்தில் பெரிய வாதைகளாக வந்து ஊர் ஊராக அழிஞ்சு போயிருந்த, தேசம் தேசமாக அழிஞ்சு போச்சு. ஆனால் அதில் தங்களை அழித்து கொள்ளாதபடிக்கு இப்போ எத்தனையோ தேசங்கள் ஏன் அழிஞ்சு போனாங்க? இப்படிப்பட்ட வாதைகள் பாவங்கள் செஞ்சுதான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு இஸ்ரவேல் நாடாக அது இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னங்க? இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான். அவங்க வம்சமோ அவங்க பிறக்கிற பிள்ளைகளோ அதெல்லாம் ஸ்ட்ராங்காக ஞானமாக எந்த குறையும் இல்லாமல் ஊனம் இல்லாமல் பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்படியெல்லாம் ஒழுங்காக இருந்ததுனால தான். இஸ்ரவேல் பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், பிரைட்டாக இருக்கும் அங்கே யூதருங்க தானியல் மாதிரி. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு சடங்குகள் இல்லை தான், பொதுவான கிளென்லினஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற பிரின்சிபிள்ஸ் நமக்கு இன்னைக்கு அப்ளை ஆகும். என்ன பிரின்சிபிள்ஸ்? முதல் பிரின்சிபிள் என்ன? சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, திருமணம் ஆனவர்களே, இதை நீங்கள் மேல் பார்வையாக இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படித்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க, செக்ஷுவல் ரெஸ்ட்ரெயின்ட், உன்னுடைய அங்கங்களையும் உன்னுடைய இச்சைகளையும் சிந்தனைகளையும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க இல்லைங்களா. முறைகேடான செக்ஷுவல் டீவியேஷன் வாங்க ஆண்டவர் ஏற்படுத்தாத விதங்களில் போகாத. ஏன்னா கானானியர் அந்த காலத்தில் அவங்களுடைய ஆராதனையே பலவிதமான தாசிகளும் பலவிதமான டீவியேஷன் கொண்ட ஆராதனை தான், பயங்கரமான ஆராதனை செய்வாங்க அந்த கால மக்கள். அந்த வியாதிகள் அவங்கள அழிஞ்சு அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கெல்லாம் போனோகிராஃபி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, உங்கள் இன்ஸ்டாகிராமில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்து ஃப்ரெண்ட்ஸு, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி ஜோக்காக அடிச்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு அது பெரிய செலிப்ரேஷன், பெரிய ரகசியம், பெரிய இன்பம். அப்படி நீ ஆயிராத, அது ஒரு தெய்வீக ஒரு அன்பாக பார்ப்பாங்க. கடவுள் என்ன சொல்கிறாரு? அது ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியாக இருந்தால், ஆண் பெண்ணுக்கு நான் ஏற்படுத்தின விதத்தில் இல்லாமல் இருந்தால் அது உன்னை தீட்டுப்படுத்தும், அது தெய்வீக அன்பே கிடையாது. திருமணத்திற்கு முன்பதாகவோ திருமணத்திற்கு வெளியே செய்கிறதோ உன்னை தீட்டுப்படுத்தும், அது விபரீதமான அசுத்தங்களுக்கு உன்னை கொண்டு வந்து தேவன்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறது மாத்திரம் இல்லை, கடவுளுடைய தண்டனைகளை நீ சொல்ல முடியாத விதங்களில் உனக்கு கொடுக்கும். அந்த கல்ச்சரில் யோசிச்சு பாருங்க, பழைய காலத்தில் வாலிப இச்சைகள் எவ்வளோ இருக்கும், அது எல்லாத்துக்கும் பிரேக் போட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண செய்யறதுக்கு தான் இந்த அதிகாரம். நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி அவசரமாக திருமணத்திற்கு முன்பதாகவோ திருமணத்துக்கு வெளியிலையோ செய்ய துணிகிறவங்களுக்கு இந்த அதிகாரம் ஒரு எச்சரிக்கை. ஒரு ஆணாகவோ ஒரு டீவியன்ட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்களா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறுப்புகளை தவறான விதங்களை பயன்படுத்தினா பலவிதமான வியாதிகள் பலவிதமான பலவீனங்களுக்கு அது கொண்டு போகும். அதில் நீ டெம்பிளுக்கு வந்தீனா அந்த பாவத்தை உணராம நீ வந்துகிட்டு இருந்தீனா மனம் திரும்பாம இருந்தா கடவுளுடைய தீர்ப்பை நியாய தீர்ப்பை நீ சந்திப்ப, ஏன் சாக கூட செய்வேன் பாருங்களேன். சி த த்ரெட் இல்லைங்களா, நான் சொன்ன மாதிரி தோலை உரிக்குவேன்னு சொல்லலை, அவர் காலை உடைப்பேன்னு சொல்லலை, சாகடிப்பேன்னு இருக்கிறார். ஏன் இதுக்கெல்லாம் சாகடிப்பாங்களா, இதெல்லாம் நேச்சுரல் நினைச்சுமே நம்மலாம், இதெல்லாம் லவ்னு நினைச்சுமே சாகடிப்பேன்றார் அவர் பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் நம்ம வாழ்ற காணானியர்கள் மாத்தான் காணான் அசுத்தங்களை தான், ஒரு ரூல்ஸே இல்லை. ஒரு மீடியாவில் ஒரு போனோகிராஃபியில் ஒரு செக்ஷுவல் பர்வர்ஷன் எங்கே பார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடைக்குது. நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க அங்கே, நம்மளாம் எவ்வளோ சொல்லித்தரோம். பைபிள்லாம் சர்ச்சுக்கு வந்து படிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஜோக்ஸு பாஷைகள் அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஜோக்ஸு அவங்க ஆடுற கேம்ஸு பியர் ப்ரெஷர்னுவாங்க. ஐய் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஐய் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, ஐய் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஒரு மாதிரி அப்நார்மலான பார்க்குறது, ஏ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அப்நார்மல் இதோ ப்ராப்ளம் அவனுக்கு, எனக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, பியர் ப்ரெஷர் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் 18-16 என்ன ஆகும், ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறும். மாறும்போது அவசரம் இதில் அவசரப்படுத்தணும் இந்த ஏரியாவில்னு தோணும். யூ நீட் செக்ஸ் எஜுகேஷன். அது யார் செய்வாங்கன்னு தெரியல. பேரண்ட்ஸு ஒருவேளை இங்கே இருக்கிற பேரண்ட்ஸு கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சில காரியங்கள் சொன்னால் சொன்ன மாதிரி நான் ஏதாவது தப்பாக சொன்னால் என்கிட்ட வந்து தயவு செய்து சொல்லுங்கள், நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். செக்ஸுன்றது கடவுள் ஏற்படுத்தின ஒரு அழகான கிஃப்ட், ஒரு அழகான கிஃப்ட். அதை பற்றி நம்ம வெக்கப்பட வேண்டியதில்லை, ஓகே. அதை பற்றி வெக்கப்பட வேண்டியதில்லை. ஒரு வயசத்துக்கு அப்புறம் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டு சில வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு உடம்புலேயே அந்த ஆசைகள் வர்றதை பற்றி வெக்கப்பட வேண்டியதில்லை, அது தப்பில்லை. இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். ஒரு ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், அவங்கள பார்த்தா பிடிக்கிறது இவங்களை பார்த்தா பிடிக்கிறது, இதில் பேர் அவங்களையே நம்ம மனசுலலாம் வருது ஒரு இன்ஃபாச்சுவேஷன். இதெல்லாம் அந்த வயசில் வருகிற கோளாறுகள் தான், இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியங்கள் தான், உங்களை வளர்ச்சியினுடைய ஒரு பாகம். இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். கடவுள் ஒவ்வொரு கிஃப்டும் அவர் கொடுக்கும்போது அந்த கிஃப்டை பரிபூர்ணமாக நீண்ட காலம் அனுபவிக்கணும்னு தான் அவருடைய சித்தம். அதான் கடவுள் கொடுத்தது, பிசாசா ஏற்படுத்துச்சு செக்ஸா இல்லையே, ஆண்டவர் கொடுத்தது. அதை வந்து ஃபுல்லஸ்டா நீ அனுபவிக்கணும்ப்பா, நீ அதை வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கணும்னு தான் ஆண்டவருடைய சித்தம். சாத்தான் தான் அந்த எல்லா கிஃப்டும் அவன் கெடுக்கிற மாதிரி இந்த கிஃப்டையும் கெடுக்க பார்க்கறான் அவங்க வாழ்க்கையில, பல விதங்கள்ல அவன் கெடுக்க பார்க்கறான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவன் கெடுத்துட்டான். கடவுளுடைய சித்தம் வந்து அதை சுத்தமாக முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும். அதை எப்படி சுத்தமாக முழுமையாக அனுபவிக்கிறது, உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஹார்மோன்ஸு நல்லா ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆர்கன்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகி அது மெச்சூர் ஆகிற வரைக்கும் அது கூட விளையாடாமல், ஓகே, அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னருக்கு ஒரு ப்ரெஷஸாக அதை காத்துக்கொண்டு கற்பை காத்துக்கொண்டு திருமணன்ற பாதுகாப்புக்குள்ள திருமணன்ற பந்தத்துக்குள்ள அது அனுபவிக்கும் போது அதனோட ஃபுல்லஸ்ட் இன்பத்தை அப்பதான் காண முடியும். அதனாலதான் கடவுள் கட்டளை இடுறார், தற்காலிகமான ஆசைகளையோ வாலிப இச்சைகளையோ கட்டுப்படுத்து அதை ஒரு பாரமை நாங்க நமக்கு ஆசை இருக்குது அது செய்யாத இது செய்யாதுன்றாரு. வெபாரம் ஏதாவது செய்யணும்னா வெபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஏங்க சும்மா கட்டுப்படுத்துறாரு, ஏன் கட்டுப்படுத்துறாருன்னு தெரிஞ்சுக்க. அதை நல்லா அவர் கொடுத்தது நல்லா அவர் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பா அம்மா நல்லது நினைக்கிற மாதிரி அவருடைய கிஃப்ட். ஒரு பர்சனலாக ஒரு ஆளையோ ஒரு ஆணையோ நல்லா தெரிஞ்சு உண்மையாக அவங்கள அறிஞ்சு அந்த முழு நபரை அறிஞ்சு அதுக்கு அவங்க கேரக்டரையும் பர்சனலாக அறிஞ்சு அவங்களோடு ஒன்றா இருவரும் ஒரு மாம்சம் ஆகிறார்கள்னா என்ன வரும், உடம்பொண்டி சேர்றதா இல்லையே, ஒருத்தர் அவங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நேசித்து அவங்க கேரக்டர் அதெல்லாம் தெரிஞ்சு அந்த பந்தத்தில் ஒரு மனசாக சேரும்போது ஒரு மர்மமான சில நேரங்களில் ஒரு தெய்வீகமாக ஏற்படுத்தின மர்மமான ஒரு இணைப்பு ஏற்படுது. அந்த இணைப்பை காண்டி நீங்கள் திருமணத்துக்கு முன்பதாக யார் கூடியாவது அதை செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, அது உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை மனசாட்சி உறுத்தாமல் விரட்டாமல் இருக்காது. ஏன்னா அது ஒரு மிஸ்டீரியஸ் காரியம். செக்ஸ் ஆண்டவர் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். அது அதுக்கு வெளியில் செய்கிறதுல எந்த சந்தோஷமும் இல்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ரெஷரை தாங்கி உங்கள் ஹார்மோன்ஸுடைய கட்டாயத்தை தாங்கி அவசரப்படாமல் உங்களுடைய அங்கங்களோடு விளாடாமல் அதை முதிர விட்டு கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் அமைத்த திருமணத்து பந்தத்துக்குள்ளே நீங்கள் அனுபவிக்கலைன்னா விபரீதங்கள் வரும். சொல்லவே முடியாது, யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாது. அது அருமையான ஆண்டவர் கிஃப்டை, லைஃப் லாங்கு கொடுக்கணுன்ற கிஃப்டை அளித்து கொள்வீங்க. தெய்வீக கிஃப்ட்ன்னு பைபிள் சொல்லுதே, இருவரும் ஒரு மனசம் ஆவார்கள். அது விளையாடும் போது என்ன ஆகுது, தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும் போது என்ன ஆகுது, தவறான இச்சைகள் விரக தாகங்களோடு பொங்கும் போது என்ன ஆகுது, உங்களை நீங்கள் தீட்டுப்படுத்திக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஆத்மா பல விதங்களில் பாதிப்பு ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லை, பல விதங்களில் குற்றம் ஷேமு அவமானம், உங்களுக்கு இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்டே போயிடும், உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸே போயிடும், உங்களை நீங்களே மன்னிக்க முடியாத ஆயிடுவீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா. பாருங்களேன், அது போயிடும், கான்ஃபிடென்ஸு போயிடும், நம்பிக்கை ஆத்துமா பயங்கரமாக சீர்கெட்டு போவோம். அழகான ஒரு பெண்ணு முகம் கிறுக்கி இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், அப்படித்தான் ஆயிரும் தவறான இது பண்ணிட்டீங்கன்னா. அந்த உறுப்போடு நான் வெறும் யாரோடு உறவு கொள்வது மாத்திரம் இல்லை, திருமணத்துக்கு முன்பதாக அவசரப்பட்டு பலவிதமாக இந்த போனோகிராஃபி பார்க்குறதோ இல்லை பலவிதமான எண்ணங்கள் விரத தாகங்கள் அப்படிலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொடுமையாக போயிடும். அது மாத்திரம் இல்லை, பாடியில் பலவிதமான விளைவுகள் ஏற்படுது. ரோமர் 1 சொல்லலையா, ஏன்னா செக்ஷுவல் எனர்ஜி ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், பவர்ஃபுல் ஃபோர்ஸ், அது உங்களை அடிமையாக்கிடும், அடிமையாக்கி சைக்கலாஜிக்கல் எமோஷனல் ஸ்பிரிச்சுவல் கான்சிக்வன்சஸ் எல்லாம் உங்களை ஒரு அருமையாக திருமணத்தோடு அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஃபிட் இல்லாதவர்களாக பண்ணிடும். ஆணும் சரி பெண்ணும் சரி, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் பாருங்கள், இப்போ நடக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆல்மோஸ்ட் இல்லை டைவர்ஸில் இவ்வளோ நடக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 60-70% இந்த ப்ராப்ளம்காகத்தான் நடக்குது, இந்த ப்ராப்ளம்காகத்தான் நடக்குது. நாம் என்ன சொல்வது, ஏன் இந்த ப்ராப்ளம்காக நடக்குது, இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்காமல் இப்படியெல்லாம் செய்கிறதுனால தான். தவறான தீவிரமான இச்சைகளை வளர்த்துக்கிட்டு செக்ஸ் அடிக்ஷன் ஆகி கடவுளுடைய டிசைனை இயற்கைக்கு விரோதமாக அதை நாம் செய்யும்போது கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸு ஆத்துமால கான்ஃபிடென்ஸை இழந்து அடிக்ஷனாக மாறி கம்பல்சிவ் பிஹேவியர் பல பலதெல்லாம் எழுதியிருக்காங்க. நான் ஒரு புக்கை பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ட்ரோலை இழந்து டிலே கிராட்டிஃபிகேஷன் ஆகி சென்சிட்டிவிட்டியை இழந்து ஒரு டிஸ்டார்டட் மைண்ட் இதை பற்றி வந்து யுவர் அன்ஃபிட். எவ்வளோ அழகாக ஆண்டவர் கொடுத்துருக்கிற இன்பமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் அது. நல்லா ஆண்டவர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை நேசித்து இல்லைங்களா, ஒரு விசுவாசியாக தான் நம்ம கேட்போம். நம்ம என்ன செய்வோம், ஒரு விசுவாசியை பண்ணி காலைல தான் பார்த்தோமே, அவிசுவாசிக்கு அன்பே செய்ய முடியாது, பொறுமையாக இருக்கவே முடியாது. அவங்க சொல்கிற லவ்வெல்லாம் லவ்வே கிடையாது, அதெல்லாம் பயங்கரமாக போயிடும் இல்லைங்களா. உண்மையாக ஒரு விசுவாசினால தான் சுயநலமற்று அன்பு செய்ய முடியும். மற்றவங்களாம் நம்ம உடம்பை பார்த்து வாலிபத்தை பார்த்து பணத்தை பார்த்து ஏதாவது ஒன்று பார்த்து அவங்களுக்கு தேவைன்றதுக்காகத்தான் லவ் வருது. ஆனால் உண்மையாக நம்மளை நேசிக்கிறவங்க ஒரு விசுவாசினால தான் செய்ய முடியும் இல்லைங்களா. லவ் அங்கே தான் இருக்குது, லவ் இஸ் பேஷன்ஸ், லவ் இஸ் கைண்ட். அது இருக்கான்னு பார்த்து என்னை ஏமாற்ற மாட்டாங்க இவங்க தான் அப்படின்னு ஆண்டவர் ஒருத்தரை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்போது அந்த திருமண பந்தத்துக்குள்ளே அதை செய்யும்போது வாழ்நாளெல்லாம் பெரிய இன்பமாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை கெடுத்துக்காதீங்க. இந்த கோனோரியா மாதிரி சிஃபிலஸ்ஸு, கிளைமேடியா, ட்ரிகோனோனியஸ், ஹெப்படைட்டிஸ் பி, HSV, HIV, 4-10 வருஷங்கள் ஆகுமா அதனோட சிம்டம்ஸ் வெளியே வர்றதுக்கு. ஆண்டவர் எப்படி தண்டிப்பார்னு உங்களுக்கு தெரியாது. பி கேர்ஃபுல் அபவுட் யார் பெட்ரூம் சின்ஸ். ஓகே, அதனால தானே அன்பான தேவன் 1 Corinthians 16:5-8 சொல்றாரு, வேசித்தனத்தை வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. யோசேப்பு ஓடுறான் பாரு, ஓடினான் பாரு, யோ ஓடிட்டான். ஓடினதுனால என்ன சந்தோஷமா இருந்துச்சு, அந்த ஊர் ராணி பிரீஸ்டுடைய அப்படியே பொம்மை மாதிரி இருப்பா. அது திருமணம் பண்ணி என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு குழந்தை. எப்ராயிம் அவனுடைய குழந்தை ரெண்டு பங்கு கிடைச்சிச்சு இந்த நாளில், அதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பானே. தப்பா போயிருக்குமே வாழ்க்கை, எவ்வளோ மோசமா போயிருப்பானே. நம்மளை சைக்கலாஜிக்கலா அந்த அந்த பவர் எனர்ஜி வந்து சைக்கலாஜிக்கலா மென்டலா ஃபுல்லா நம்மளை ட்ரெயின் பண்ணி நம்மளை ஒண்ணுமே செய்ய வாழ்க்கையில் உருப்படாம நம்மளை செஞ்சிருவாங்க. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். குற்றம் உணர்வு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல், கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறாமல் குற்றம், கடவுளுடைய கோபம் மேலேயே இருக்கிற மாதிரி செஞ்சு வாழ்க்கையை சீரடிச்சிடுங்க. ஏன் கெடுத்துக்கிறீங்க? கற்பை காத்துக்கோங்க. அன்பமான வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார், காத்து கொண்டிருங்க. வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடு. மனுஷர் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீர சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். நீ செய்கிற எல்லா பாவமும் வெளியில தான் செய்கிற, ஆனால் இந்த பாவத்தை ஒண்டி உன் சொந்த உடம்பையே நாசமாக்கிக்கிறான். பாருங்களேன், இது ஸ்பெஷல் கோல், கோரமான பாவம், செய்யாது. டோன்ட் டூ. நியூட்ரானிலமையிலாம் மூடன்னு பேர் வந்திருக்கு. எபிரேயர் 13:4, விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், விவாகம் விவாக மஞ்சம் அசுஸ்திப்படாதிருக்கு, அசுஸ்தி படிங்க, சாரி 13:4, அசுஸ்திப்படாததமாயும் இருப்பதாக. அப்படின்னா அதை தீட்டுப்படுத்திக்காத.
விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும்
அதை தீட்டுப்படுத்தி, அசுஸ்தின்னா என்ன, அதே வார்த்தை தான் பயன்படுத்துறார். திருமணத்துக்கு முன்பதாக அந்த பெட்டை கெடுத்துக்காது. அது அது ரொம்ப கனம், அது ரொம்ப இன்பமானது, அது ரொம்ப ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். அது அதை நல்லா திருமணத்துக்குள்ள என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் காத்துக்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. வருவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, சொன்னவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கை அழிஞ்சுதான் போகுது. அவங்க பேச்செல்லாம் கேட்டு ஏமாந்துற, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன ஆகும், அசுத்தி படுத்திக்காத. ஏன் ஏன் அதுல சொல்றாரு பாருங்க, வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். வர போற நாள்ல இல்ல, இப்பவே நியாயம் உடம்புல ஸ்டார்ட் ஆகும். 3-4 தலைமுறை வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, வேசி கல்லர்னா என்ன, ஃபார்னிகேட்டர்ஸ், திருமணத்துக்கு முன்பதாக செய்யறவங்க. விபச்சாரக்காரர்கள்னா என்ன, திருமணம் ஆகி திருமணத்துக்கு வெளியில செய்யறவங்க. தேவன் நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார். ஆகவே இதனோட முக்கியத்துவம் சரீர விதத்துல பார்த்தாலும் இன்னும் ஆவிக்குரிய விதத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவது அப்ளிகேஷன், பாவத்தினுடைய பரவலா ஊறி கிடக்கிற தன்மைய வேற எப்படி உரைக்கிற மாதிரி நமக்கு உணர்த்தணும்னு தெரியல. இதை விட எப்படி ஆண்டவர் சொல்லுவார்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, யுபிக்யூட்டி. அப்படி யுபிக்விட்டி அப்படின்னா ஒவ்வொரு அங்கமும் ஊறி இருக்கு பாவத்தில். அப்படித்தான் நீங்களும் நான், ஒவ்வொரு அங்கமும். 14-15 வரைக்கும் மிருகத்தை, தண்ணீர்ல இருக்கிற மிருகம், மண்ணில் இருக்கிற மிருகம், பறவை, புழுக்களோ, பறவைகள், பறப்பு எல்லாத்தையும் சொன்னாரு. குஷ்டரோகி சொல்லி கடவுள் எவ்வளோ பரிசுத்தர், நம்ம பாவம் எவ்வளோ மோசம்னு காட்டுறாரு. பாருங்களேன், ஆதாமுடைய பிள்ளைகளாக பிறந்த நாம் கொஞ்சம் நஞ்சம் உளுந்தது இல்லைங்க, மாந்த பாவத்தில் நம்ம உளுந்துட்டோங்க. அப்படிப்பட்ட கடவுள், பரிசுத்த கடவுள் நமக்கு மத்தியில் நடக்கிறது எப்படி? ஒரு அழகான ஒரு ராணி, காலே தரையில் படாத ஒரு ராணி கூட்டு வந்து ஒரு அசிங்கம் அவச்சனம் நடந்த ஒரு ஸ்லம்மு கார்பரேஷன் அங்கெல்லாம் கழிவு போ அந்த இடத்துல நடக்க வச்சா எப்படி இருக்கும்? கடவுளுக்கு நம்ம மத்தியில் வர்றது அப்படித்தாங்க. தாங்க முடியறதில்லை அவருக்கு, தாங்க முடியறதில்லை. ஏன்னா அவ்வளோ நம்ம ஃபில்த்தி ஃபில்த்தி ஃபில்த்தி. பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தமாக, நம்ம அசுத்தம் 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 தான். யோசிச்சு பாருங்க, தீட்டுப்பட்டவர்களாக இந்த சரீர கசிவுகள் என்னத்துக்கு குறிக்குது, எதுக்கு அடையாளமாக இருக்கு? ஆவிக்கூறிய விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க் 7:20 வாசிங்களேன். அதில் சொல்கிறாரு, தீட்டப்பா வெளியிலிருந்து வருது இல்லை, நீ நினைக்கிற வெளியில தான் மோசம், அதில் தான் மோசம்னு. ஆனால் நீ ஒன்று உணராமல் இருக்கிற உன்னுடைய தீட்டின் சமுத்திரம் எங்கேருந்து வருது தெரியுமா? உனக்கு தொடர்ந்தும் ஆத்மாவை தீட்டுப்படுத்துகிறது எது தெரியுமா? 7:20 பாருங்களேன்.
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வீசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கவலும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கையிலும் புறப்பட்டு வரும்.
புறப்பட்டு வரும், அதே வார்த்தை தான் டிஸ்சார்ஜ், வந்துகிட்டே இருக்கிறது. அறியுமோ அறியலையோ, பொறாமையும் தூஷணமும் பெருமையும் பொருளாசையும் தெரி நம்மளை அறியாமையே வந்துக்கிட்டு ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கிறது. பாருங்களேன், வெளியில் நம்ம பாவத்தை தவிர்த்துக்கிட்டு நம்ம போலீஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பயந்து இருக்கலாங்க, ஆனால் கண்டினியூஸாக நம்ம உள்ளத்துல இருந்து வந்துக்கிட்டே இருக்கே ஃப்ளோ, அதை யார் தடுக்க முடியும்? வந்துக்கிட்டே இருக்கு பொருளாக பொறாம தூஷணம், மற்றவங்களை ரொம்ப குத்திர மாதிரி பேசுறது, அவங்கள வருத்த சிந்தனை இல்லாமல் பேசுறது, என்ன வந்துக்கிட்டே இருக்கே நமக்குள்ள. என்ன சொல்வது, எவ்வளோ அசுத்தம். நம்மெல்லாம் திட்டம் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் பிளான் பண்ணுறது இல்லை, ஆனால் நமக்குள்ளே இருந்து ஏங்க வந்துக்கிட்டே இருக்குது தூஷணங்களும் அசுத்தங்களும் எண்ணங்களும். என் கனவுல கூட நம்ம கனவுங்க கூட அசுத்த கனவுங்க தான், யோசிச்சு பாருங்க. நம்ம சிந்தனை இதெல்லாம் ஏன் நம்ம அந்தளவுக்கு சீர்கெட்டவர்களுங்க? எவ்வளோ தந்திரம், எவ்வளோ நம்மளோடு நெருங்கி நம்மளை ஊறி கிடக்குது பாவம். எங்கேயுமே தலையிலிருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் கூட நல்லது இல்லையே, டெய்லி டெய்லி ஆட்டோமேட்டிக்காக வருது. பிள்ளைங்கிட்ட ஒழுங்காக பேச ஆகுறதில்லை, ஏதாவது ஒன்று சொல்லி திட்டி விட்டுடுறோம், வைஃப்கிட்ட கோபத்தில் பண்ணிடுறோம், தூஷணங்கள் கோபங்கள் விரோதங்கள் கசப்புகள் பொறாமைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ எவ்வளோ அதனோட என்ன சொல்கிறது, நான் கோபப்படுத்தணும்னு சொல்கிறதில்ல, திட்டம் பண்ணுறதில்ல, ஆனால் அது வருது, அவங்களுக்கு கோபந்தான் வருது. நான் என்ன செய்வது? இதனால தானே எத்தனையோ டிவோர்ஸஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் திருமணத்தில். நான் அப்படி நினச்சி சொல்லலம்மா, ஆனால் நீ எப்படி, நீ சொன்னது எப்படி, அந்த மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, ஆனால் நீ சொன்ன டோன் எப்படி, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்கிறான், என்ன நல்லா தெரியும். அஃபென்சஸ், காயங்கள், இன்ஜுரிஸு, ஒருத்தர் ஒருத்தரை காயப்படுத்திக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கூட சும்மா இருக்கிறோமா உரசாமல், ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தாமல் நம்மளால் கொஞ்சம் நேரம் சும்மா இறேன் இல்லை, இருக்கவே இருக்கு, அந்த வாய் சும்மா இருக்காது, கோபப்படுத்திக்கிட்டே இருக்கும், அப்படியே தங்களை அறியாமல் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். டிஸ்சார்ஜஸ் அன்கான்ஷியஸ் தான், தலையிலிருந்து கால் வரைக்கும் இன்வாலண்டரியா பாடிலி டிஸ்சார்ஜஸ், எத்தனை அறியாமையின் பாவங்கள், எண்ணி முடியாத நம்மளை உணர முடியாத பாவங்கள், நம்மளை அறிந்து வராத பாவங்கள், நம்ம நினைச்சு வராத பாவங்கள் எத்தனைங்க இருதயத்திலேருந்து புறப்படும்ன்றாரு. ஏன் ஃபுல்லாக இதுங்க தீட்டுப்பட்டிருக்கோம், அன்கிளீன்னஸ், அன்கான்ஷியஸாக தூக்கத்தில், தூக்கமாவது தூக்கத்திலேயாவது பரலோக கனவு உனக்கு வருமா, தூக்கத்திலேயாவது சுத்தமான எண்ணங்கள் வருமா? தூக்கத்திலையும் அசுத்தங்கள் தான், எவ்வளோ கேவலம், எவ்வளோ சீர்கெட்டு இருக்கிறேன்னா தூக்கத்தில் கூடவா உனக்கு அசுத்தம், தூக்கத்தில் கூடவா இன்வாலண்டரியா டிஸ்சார்ஜ். நம்ம தூக்கங்கள் கூட பாவகரமான, அதனால தான் ஜான்ஆதன் எட்வர்ட்ஸ் மாதிரி ஆளுங்க அவர் தூக்கத்தில் கண்ட தூக்கங்களில் கனவுகளை கூட ஆராய்ந்து பார்ப்பாங்க, அவர் ஏதாவது பாவம் செஞ்சாரான்னு அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்களா, ஏன் அது என்கிட்ட இருந்தானே வந்தது, அது ஏன் பாவம் தானே, இட் ப்ளஸ் இட் இன்வாலண்டரியாக வந்தால் அது நம்ம பாவம் இல்லையா, தெரியாமல் செஞ்சோமா, வருது. நீ அப்படி சீர்கெட்டவனாக இருப்பதனால தான் உங்ககிட்ட இந்த வருதெல்லாம் அழுக்கு சாக்கடையாக வருது, அசுத்தங்களும் தூஷணங்களும் கனவுல சப்கான்ஷியஸ் செமிகான்ஷியஸ் மைண்ட்ல எல்லாம் எதுலையுமே நல்லதில்லை, எல்லாம் அசுத்தம் தான், எல்லாம் பாவம் தான். அந்த அசுத்தங்களை யோசிச்சு பாருங்க, இந்த லெப்ரசிக்கு யோசிச்சு பார்த்தா ஒரு இஸ்ரேலைட் வந்து பப்ளிக்ல தான் அது தெரியும், இந்த டிஸ்சார்ஜ் பப்ளிக்ல தெரியாது இல்லைங்களா, பப்ளிக்ல எல்லாம் பார்ப்பாங்கன்னு லெப்ரசி கோரமா வெளியே துரத்துறாரு, இது தெரியாதே, சீக்ரெட் இம்ப்யூரிட்டிஸ் ஆச்சே, தனிப்பட்ட விதத்தில் எத்தனை இச்சைகள் வேசித்தனமான எண்ணங்கள், ஃபேண்டசைசிங் கற்பனைகள், தவறான எண்ணங்கள், எத்தனை வந்து கொடுமையான எண்ணங்கள், மற்றவர்களுடைய மனைவிகள் மேலே எண்ணோ, வாலிப பெண்கள் பையன்கள் மேலே எண்ணோ, கொலகார எண்ணோ, கோபகரமான எண்ணோ, சகோதர சகோதரிங்க மேலே தவறான எண்ணோ. நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கடவுள் பார்க்கறதில்லை, பாவமாக எண்ணுவதில்லை என்று. அது போ என்ன சொல்கிறாரு, தானாக வந்துச்சு உற்று தீ பரவாயில்ல அப்படின்னாரா, வெளியே போ, தீட்டுப்பட்டிருக்கிறாய் நீ, சுத்திகரித்து சுத்தம் பண்ணிக்கிட்டு வெளியே வா. அதுக்கும் தானாக வந்தாலும் அதுக்கு பொறுப்பு நீ தான். என்னங்க சொல்கிறாரு, இன்வாலண்டரி சென்ஸ். ஏமா நீ கணக்கில் உட்காந்துக்கிட்டு நமக்கு இப்படி ஒரு இது கஷ்டத்தை கொடுத்துட்டாரே, அந்த தேவனுக்கு கண் இருக்கா, அவர் ஏன் இப்படி செய்கிறாருன்னு கோவப்படுகிறது, கடவுளை தூஷிக்கிறது. நான் ஒண்டி ஏன் இவ்வளோ ஏழை, அவனுக்கு ஒண்டி ஏன் இவ்வளோ பணம் இருக்குது, நமக்கு ஒண்டி ஏன் பணம் இல்லை அவ்வளோ. பொருளாசை, இன்வாலண்டரி பொருளாசை. ஒருத்தருக்கு ஒரு நல்லதை பார்த்துடக்கூடாது, நம்ம நினச்சா வருது, அப்படியே வருது ஆட்டோமேட்டிக்காக பொறாமல். எவ்வளோ கெட்டவங்க நம்ம, எவ்வளோ மோசமானவங்க நம்ம. இதெல்லாம் பாருங்க, உடுருவுகிற தேவன் நம்மளை பார்க்கிறார். நம்முடைய ப்ரைவேட்டாக யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், நான் ரொம்ப ஒழுங்காக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் எல்லாம் அடித்து வெள்ளையாக ஏஞ்சல் மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த ரகசிய தேவன் பார்க்கிறாரே. எங்கே நீ போய் ஒரு மாங்கா, ஒரு பாதிரியாரா, ஒரு துறவியாக போய் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிரமத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருந்தவங்களுக்கெல்லாம் வரத்தான் செய்யும். எங்கேயும் போய் எங்களால் தப்ப முடியும், வெளியிலேருந்து வருதுன்னு சொல்லாத, அது உனக்குள்ளேருந்தே, மனிதனுடைய வெளியிலேருந்து இல்லை உள்ளுக்குள்ளேருந்தே வருதுன்றாரு. தீட்டு இதனோட இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம், இதனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களால் பார்க்க முடியுதா? என்னங்க சொல்கிறாரு ஆண்டவர், அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு, இன்வாலண்டரியாக புறப்பட்டு வர்றது தான் என் ஆத்துமா. எவ்வளோ தீட்டுப்பட்டிருக்கு. இந்த ஆர்மேனியன்ஸ் என்னங்க சொல்லுவாங்க, சுய நீதி, மனிதனுடைய சீர்கேடை நம்ப மாட்டோம், தேவனுடைய இறையாண்மை, கடவுளுடைய ரட்சிப்பு, கால்வினிசம், முட்டாள்தனம், சுயநீதினா சுயாதீன சித்தத்தினுடைய டிக்னிட்டி. இந்த அதிகாரத்தை காண்டி லேவியராம 11-15 வரைக்கும் உரைக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு படிக்க மாட்டாங்களா? படித்தா போதுமே. இந்த சாப்டர் பாருங்களேன், நம்மளை ரொம்ப கூசுற மாதிரி நம்முடைய பாவத்தின் கோரத்தை ஈனத்தை எடுத்து காட்டுது. என்ன, வற்றாத தொடர்ந்து பாயும் சாக்கடையின் நதி தான் நம்முடைய இருதயம். சாக்கடையின் நதி, அந்த நதி தொடர்ந்து நம்மளை அறியாமல் எத்தனை பொறாம. கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்களேன், கொஞ்ச நேரம் உங்க மனசை கவனிச்சு பாருங்க, ஒரு பெரிய அந்த ஒக்னேக்கல் ஃபால்ஸ்ல உழுது பாருங்க, நதி பாபான்னு தண்ணி. அந்த மாதிரி தான் நமக்கு, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதெல்லாம் தானாக வருது, நமக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறோம், அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை பொறாமை, எத்தனை கோபம், எத்தனை கசப்பு, எத்தனை ஆத்திரம் வருது, என்னென்ன வருது பாடி, அது நிற்கதா இல்லை தொடர்ந்து வற்றாது, வற்றுமா, வயசாதே இப்பயாவது நிற்குமா, இல்லை சாகு படுக்கையிலையும் வந்துக்கிட்டே, வற்றாத தொடர்ந்து பாயும் சாக்கடை நதி தான் நீங்களோ நான். கடவுள் அந்த நதியை கிட்ட கடவுள் வரணும்னா எப்படி இருக்கும்? சில சாக்கடைங்க இந்த சென்னையிலலாம் என்ன அந்த இது கூவம், அங்கெல்லாம் ரொம்ப இன்பமாக இருக்குமா? நம்ம போனால் போகவே மாட்டாங்க இல்லையா கடவுள். அதை தான் நீங்களும் நான், நம்மக்கிட்ட அவர் வராரு. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையில் இந்த மாதிரி தொடர்ந்து ஓடுகிற சாக்கடை நதி தான். அது இன்னும் வளர 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 இன்னும் நதி குறைதா? பெருசாகிட்டே போதும், பெருசாகிட்டு இன்னும் சந்தர்ப்பங்கள் கிடைக்க, இன்னும் பணம் கிடைக்க, இன்னும் டிவியை நிறையா பார்க்க, நதி பெருசாகிட்டே போகுது. பல விதங்களில் அது வர ஆரம்பிக்கும். How polluted we are. ஓ, அது எவ்வளோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ தெரியுங்க, அடுத்த அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம், ஐயோ அந்த தேவன் வந்து நமக்கு மத்தியில் குடி இருக்கிறாருன்னா அது என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். வரக்கூடாத ஒரு ராஜா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம வீடெல்லாம் நம்மளை பார்த்து நமக்கே வெக்கமாக இருக்கும் இல்லைங்களா, ஐயோ எப்படி இருக்கே நம்ம இப்படின்னு. ஐயோ அவர் நமக்குள்ள வீடு வராரு, நமக்குள்ளே வராருன்னா என்னங்க அதெல்லாம். இதை உணர்றவன் தானங்க அதை உணர முடியும், கடவுளுக்கு எப்படி இருக்கும். இதனால தானே ஆதியாகமம் 6:5 சொல்கிறாரு, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததென்று கர்த்தர் கர்த்தர் கண்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. சாக்கடை தன்னறியாமையே வருது. அவன் உட்காந்து தூக்கத்திலயும் வந்துகிட்டே இருக்கும் அந்த டிஸ்சார்ஜ். அவர் அதை பார்த்த உடனே அவருக்கு எப்படி இருந்துச்சான், நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதினால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவருடைய இருதயத்துக்கு அது அதுக்கு என்னன்னு புரியுதுங்களா என்ன சொல்றாருன்னு இப்பயாவது புரியுதா? ஐயோ இப்படி ஒரு சாக்கடையை பத்துட்டோமே, நமக்கு சில நேரங்களில் மோசமான பிள்ளைகள் சொல்லுவாங்களே, இப்படி ஒன்று உருவாக்கிட்டோமே நம்ம அப்படின்னு தாங்க வருத்தப்பட்ட ஆளுங்க நம்ம. நாம் என்ன சொல்வது? ஆகவே இதை ஒரு சோகமாக ரொம்ப பேசிட்டீங்களே, ஏன் எங்களை இவ்வளோ சோகப்படுத்துறீங்கன்னு. இதெல்லாம் சோக நியூஸ் தெரிஞ்சால் தான் குட் நியூஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும் இல்லையா? எந்த அளவுக்கு சோக நியூஸின் ஆழத்தை நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வரப்போகிற அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட அழுக்கு பிடிச்ச நரகத்தில் போய் வேக வேண்டிய மக்களுக்கு, இப்படி பாடிலி டிஸ்சார்ஜ் கொனோரியா இருக்கிறவனே, இப்படி பெண்ணே எப்போ பாரு ஃப்ளோவா 12 வருஷம் இருக்கிறவளே, தூக்கி நரகத்தில் போட்டிருக்கலாம் சுத்தமே அப்படின்னு, நாத்தம் பிடிச்சது என்ன போட்டிருக்கலாம், அப்படி தான் போட்டிருக்கணும் உங்களையே இல்லையோ, நான் தொடர்ந்து டிஸ்சார்ஜ் இருக்கிறேன் நீங்களும் நான். ஆனால் அவர் அதில் காட்டுறாரு அற்புத விதமாக என்ன காட்டுறாரு, யோசிச்சு பாருங்களேன். நீ உன்னை கழுவிட்டு வா, சுத்திகரிச்சுட்டுன்னா அது சுத்திகரிப்பு அந்த சடங்கெல்லாம் சொல்கிறார். 7 நாள் தனியாயிரு, தனியாக இருந்து அந்த 7 நாள் துணியெல்லாம் கழுவிக்கிட்டு வரும்போது அந்த தண்ணின்னு வரும்போதே நம்ம வேத வசனத்துக்கு அதை பார்க்கலாம். வேத வசனத்தின்படி நம்ம பாவத்தை பார்த்து நம்ம எவ்வளோ அசுத்தம், நம்ம எவ்வளோ வேதத்தின் கண்ணாடியில் நம்முடைய கோரத்தை பார்க்கணும். பார்த்து நான் பாவி, நான் ரொம்ப மோசம், நான் அசுத்தம், எனல எந்த நன்மையும் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கும் போது தான் கிறிஸ்து மட்டுமே என்ற பரிகார பலியின் மேலே உன் எல்லா நம்பிக்கையும் இருக்கும். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, நான் ரொம்ப பக்திமான், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் அது செய்கிறேன், நான் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன்றதில் உன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீ பரிசெயன் ஆவாமல் இல்லாமல் இருக்குவர். உன் சாக்கடையை முழுசாக பார்த்தா பார்க்கும்போது தான் ஐயோ எனக்கு அதமானேன்னும் போது தான் உன் நம்பிக்கை முழுசாக அவருடைய பரிகாரத்தின் மேலே வரும். அதை பார்க்குற வரைக்கும் நம்ம விசுவாசன்றது நமக்கு வரவே வராது, விசுவாசம் மட்டுமேன்றது நமக்கு வரவே வராது. பாருங்களேன், அப்போ தான் அதெல்லாம் பார்க்க சொல்கிறார். பார்த்து உன் அசுத்தங்கள்லாம் பார்த்துட்டு உன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு, எவ்வளோ அசுத்தம் இருந்தேன்னு சுத்திகரிச்சுட்டு, அதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு அடையாளம், நம்முடைய உணர்த்துதலுக்கு, பாவ உணர்த்துதலுக்கு அடையாளம். 8வது நாளில் நீ வந்து என்ன செய்யணும், அந்த 2 பாவ நிவர்த்தி புறா, சர்வாங்க தகன புறா, அதை வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் இயேசுக்கு நம்மளுக்கு அறிகுறியாக காட்டுதே, இந்த 2 புறா இயேசுடைய பலியை நமக்கு ஞாபகப்படுத்துதே, அம்மாடா இயேசுடைய பணியினுடைய சிலுவையினுடைய பணியினுடைய மகத்துவம், அதனோட விசாலம், அதனோட ஆழம் நம்ம என்னங்க சொல்வது. நம்ம மூல பாவம் மாத்திரம் இல்லை, நம்முடைய செயல் பாவம் மாத்திரம் இல்லை, நம்மளை அறியாமல் கோடிக்கணக்கான 6 சாக்கடை ஓடுதே, ஓடிக்கிட்டே இருக்கே ஆயுசெல்லாம், அது எல்லாத்துக்கும் அவர் பரிகாரம் செஞ்சுருக்கிறாராமே, அது எல்லாத்துக்கும் அவருக்கு தண்டனை வாங்கிக்கிட்டாராமே. என்ன ஒரு மகத்துவமான பணிங்க அவர் பணி முடிந்தது. தேவனே தேவனே ஏன் கைவிட்டேன், ஏங்க கதறணும், நேற்று முந்தானே செஞ்ச அந்த கொலை அந்த வேசித்தனை இல்லைங்க, ஐயோ சாக்கடை 6 ஓடுது. ஒவ்வொரு விச்சைக்கும் தேவன் அவருக்கு ரெக்கார்டில் வேசித்தனோன்னு எழுதுறாரே, ஒவ்வொரு பொறாமையும் திருட்டுன்னு எழுதுறாரே, கொலைன்னு எழுதுறாரே, கோபத்தெல்லாம் அந்த சாக்கடை எத்தனை சாக்கடை ஓடி இருக்கு, அந்த சாக்கடையெல்லாம் அவர் மேலே போச்சே. அதுதானே இந்த புறா 2 புறா காட்டு தன்னோட விசாலம் உமாடி, அது மொத்தமாக என்லெஸ் ஃப்ளோ, வற்றாத சாக்கடையின் நதி சுமந்து அவர் செத்தாரே. இதான் சிலுவையினுடைய மகிமை நம்ம பார்க்கணும்னா நம்முடைய பாவத்தினுடைய ஆழத்திலிருந்து நம்ம பார்த்தா தான் பார்க்க முடியும். அம்மாடி கடவுள் தான் நம்ம கண்ணை திறக்கணும். த கொலாசல் டெப்த்ஸ் ஆஃப் த கிராஸ் அப்படின்னுவாங்க, த கொலாசல் டெப்த்ஸ் ஆஃப் த சஃபரிங் ஆஃப் த கிராஸ். ஏங்க அவ்வளோ துடிக்கணும் தேவகுமாரன், ஏங்க அத்தனை பாடு அவருக்கு, புரியுதுங்களா? இந்த மாதிரி சாக்கடைங்களை காப்பாற்றணும்னா, இந்த மாதிரி சமுத்திர சமுத்திரமாக சாக்கடைகளை ஊற்றிக்கிட்டு இருக்கிற உங்களையும் என்னையும் காப்பாற்றணும்னா அவர் அவ்வளோ பட வேண்டியதாக இருந்துச்சு, அந்த ஆழத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே இருக்கிற நீங்கள் யாராவது அந்த பெண்ணு மாதிரி அந்த போயிட்டே இருக்குதுங்க பாஸ்டர், 12 வருஷமாக 20 வருஷமாக 30 வருஷமாக பாவத்தை நிற்கவே வைக்க முடியல, நான் என்னங்க செய்கிறது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல. வாலிபர்களே நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் பாஸ்டர் எனக்கு ஆசை வருதுங்க பாஸ்டர், எனக்கு இச்சை வருதுங்க பாஸ்டர், நான் என்ன செய்வது, நான் என்ன செய்வது? போயிட்டே இருக்குது ஃப்ளோ, ஆசைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெண்ணு மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? கடவுள் வந்து கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். எங்கே என் வார்த்தை பிரசங்கிக்கப்படுதோ அவர் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே அவர் இருக்கிறார். அந்த ஃப்ளோ நிற்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அந்த பெண்ணு செஞ்சது தான். நீங்கள் வந்தால் பெரிய விசுவாசத்தோடு அவரை போய் கட்டிப்பிடிக்க வேண்டியதில்லை, உங்கள் விரல தூக்குவீங்களா? விரல தூக்கி அவருடைய முனையை டச் பண்ணுங்க, அவர் துணி டக்குன்னு அந்த ஃப்ளோ நிற்கிறத பார்க்கலாம். இத்தனை இச்சைகள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபம் ஆத்திரம் கண்ட்ரோல் பேசிடுறேன் நான், கோபத்தை இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல, தூக்கத்துலலாம் அசிங்கம் வருது, அதை வருது இதை வருது, எப்படியோ அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை தொடுங்க, அவர் துணியை விசுவாச விரலில் போய் அவர் துணியுடைய முனையை தொடுங்க, டக்குன்னு நிற்கும். அவர் திரும்பி பார்த்து உன் விசுவாசம் உனக்கு சுகம் அளித்தது அப்படின்னு சொல்லுவாருங்க. அவரை நம்பியதான் அங்கே காஸ்பல். அவர்கிட்ட அவர் தான் நிறுத்த முடியும் அந்த ஃப்ளோவை. நிறுத்தி அதில் பாவத்தின் ஆளுகையை, பாவம் இன்னுமே கண்ட்ரோல் பண்ணாதபடிக்கு நிறுத்துவார். நிறுத்தி விசுவாசிகள்லாம் இப்போ நமக்கு வர்றது இல்லையா, எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கிறதே, ஆனால் அது நம்மளை ஆள்றது இல்லை இல்லைங்களா, அது நம்ம ஆள்றது இல்லை. அதனால தான் நம்ம முதல்ல அவரை போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடிடுறது இல்லை. நான் காலில் சொன்ன மாதிரி தொடர்ந்து அவர் விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான், தொடர்ந்து அவருடைய விசுவாச கரம் அவர் மேலே அவர் மேலே மட்டும் இருக்கும்போது தான் அந்த ஃப்ளோ வராது. அந்த ஃப்ளோ வராது. காலில் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு நான் ஆண்டவரை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது, விசுவாசத்தில் இருக்கும்போது இந்த என்ன பாவங்கள்லாம் வருது இல்லையே, ஏன் வருதில்லை, அவரையே தொட்டுக்கிட்டு இருக்கிற நீ உற்ற என்ன ஆகும், ஆரம்பிக்குது ஃப்ளோ, ஃப்ளோவாக ஓடுது. விசுவாசின்னு விசுவாசியாக நீ யாருன்னு கேட்குற அளவுக்கு ஓடுது பாவம் வாழ்க்கையில். ஏன் நீ விசுவாசத்தில் நவறி போயிட்ட, அந்த கலாத்தியர்கள் போன மாதிரி. விசுவாசத்தில் நம்ம முதல்ல வருது மாத்திரம் இல்லைங்க, இயேசுக்கிட்ட விசுவாசத்தில் தொடர்ந்து அவரை பிடிச்சிக்கிட்டு தான் போக முடியும். அப்போத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, ரட்சிப்பின் நிலையிலேயே தொடர்ந்து போகிறதுக்கு விசுவாசம் மட்டுமே. அந்த விசுவாசம் நம்ம இருக்கும்போது தான், அந்த விசுவாசத்தில் மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து கிருப வரும். விசுவாசம் இல்லைன்னா கிருப ஸ்டாப், கிருப ஸ்டாப்னா ஃப்ளோ ஸ்டார்ட் வரும். ஆசைகள் கீசைகள் எல்லாம் இங்கே இருக்கிற பாவம் நம்மளை அலங்கழிக்கும். ஆண்டவர் இந்த அருமையான சத்தியத்தை படித்து நம்முடைய கோரத்தை உணர்ந்து நம்ம நொறுக்கி, ஏன் உங்களுக்கு தெரிலங்க, என் மனசெல்லாம் நொறுங்கி போச்சுங்க, நொறுங்கி போய் அந்த நொறுக்குதல் தான். நான் என்ன யோசிச்சாங்க, நான் நம்மலாம் ஐயோ என்னங்க சுத்தம், நம்ம எத்தனை வீடுங்கள்லாம் எப்படிங்க இருக்கிறோம் நம்ம, யோசிச்சு பாருங்களேன். நான் அதுதான் ப்ரிப்பரேஷன் வரப்போகிற அட்டோன்மெண்ட் டேக்கு, அதனோட மகிமையை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நல்ல தேவன்.